ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மந்துரவுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய 5 நாட்களே உள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு போதுமான அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணுமாறு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார். 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மந்துரோ பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார கூட்டாண்மை, உரங்கள், போக்குவரத்து, மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் உள்ளிட்டவற்றில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பின்னர் ரஷ்ய துணை பிரதமர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். மேற்காசியாவில் நிலவும் மோதல் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், வர்த்தகம், தொழில்துறை, எரிசக்தி, உரங்கள், போக்குவரத்து ஆகியவற்றில் இந்தியா ரஷ்யா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், முக்கிய கனிமங்கள் ஆகியவற்றில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து ரஷ்ய துணை பிரதமர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனையும் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்துவது மற்றும் பரஸ்பரம் நலம் சார்ந்த விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய 5 நாட்களே உள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று மாலை புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் நேற்று காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் திரு முகுல் வாஸ்னிக் வாக்கு சேகரித்தார். பிஜேபி சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி மாஹே கடற்கரையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் கேரள மாநில தலைவர் திரு சுதாகரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு முனவர் அலி ஷிகத் தங்கல் ஆகியோர் மாஹேயில் வாக்கு சேகரித்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு என் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக சார்பில் திரு ஆர் சிவா தில்லை நகர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய குழு உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் லாஸ்பேட் மற்றும் உழவர்கரை தொகுதிகளில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு போதுமான அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனுடன் இயங்கி வருவதாக தெரிவித்தார். விலைகளை கட்டுக்குள் வைத்திருக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை அரசு குறைத்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 60 நாட்களுக்கு போதிய கச்சா எண்ணெய் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தேசிய விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அத்துறைக்கான அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை MSME.gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சென்னையில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டு அலுவலகம், கோயம்புத்தூர், மதுரை மற்றும் திருநெல்வேலியில் உள்ள கிளை அலுவலகங்களுடன் இணைந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான நடைமுறைகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் பிற பொருட்களை ஏற்றிச் செல்லும் இந்திய கப்பல்கள் தடையின்றி பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரான் மற்றும் அப்பகுதியில் உள்ள இதர நாடுகளுடன் மத்திய அரசு தொடர்பில் உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்மூஸ் நீரிணையை 6 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்துள்ளதாக கூறினார். சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் மத்திய அரசு தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான பேச்சுக்களுக்காக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு இங்கிலாந்து அழைப்பு விடுத்துள்ளதாகவும் இக்கூட்டத்தில் வெளியுறவுத்துறை செயலாளர் பங்கேற்பார் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
இந்த தேர்தல் எல்லாம் போலிங் பூத்ல கேமரா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, எதுக்குன்னு புரியலப்பா.
அதுதான் ஐயா, இந்த முறை 100% வெப்காஸ்டிங் இருக்கு.
வெப்காஸ்டிங்னா என்னப்பா? நம்ம ஓட்டு போடுற பூத்ல கேமரா இருக்கும், தேர்தல் நடக்கிறத எலெக்ஷன் கமிஷன் லைவா பார்க்கும். அப்போ நம்ம ஓட்டு போட்டதெல்லாம் வெளியே தெரியுமா?
இல்லையா, யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேமரால தெரியாது.
வாக்கு ரகசியம் 100% பாதுகாப்பானது. இது மக்கள் பாதுகாப்புக்காக தான்.
வெப்காஸ்டிங் இருந்தா தவறு நடக்காது, வெளிப்படையான தேர்தல் நடக்கும், எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்.
இந்த வசதி வாக்குச்சாவடியில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கொண்டு வந்திருக்காங்க.
அப்படின்னா நல்ல விஷயம்தான். நம்ம ஜனநாயகத்துக்கு இது ரொம்ப அவசியம்.
ஆமா ஐயா, அதனாலதான் பயம் இல்லாம சந்தேகம் இல்லாம ஓட்டு போடலாம்.
இந்த தேர்தல்ல நான் கண்டிப்பா போய் ஓட்டு போடுவேன்.
எனது இந்தியா, எனது வாக்கு.
மேற்கு வங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையை தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து விசாரணைக்காக தேசிய புலனாய்வு முகமை குழுவினர் இன்று அம்மாநிலம் செல்ல உள்ளனர். மேற்குவங்க மாநிலம் மால்டா மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட்டிருந்த 7 நீதித்துறை அதிகாரிகளை பிடித்து வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ள நிலையில் தற்போதைய இந்த விசாரணை தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் 20.14 மில்லியன் டன் அளவிற்கு எஃகு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய எஃகு ஆணைய நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 11.5% அதிகம் என்று கூறப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு 2.9 லட்சம் டன் எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது 162% வளர்ச்சி என்றும் எஃகு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணுமாறு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த மோதலால் மக்களுக்கு எண்ணற்ற துன்பங்கள் ஏற்படுவதாகவும் பொருளாதார சீர்குலைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இம்மோதலை நிறுத்த வேண்டிய தருணம் இது என்று அவர் தெரிவித்துள்ளார். அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்துமாறும் ஈரானை திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற கேலோ இந்தியா பழங்குடியின விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகிறது. ஆடவர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் சத்தீஸ்கர் இன்று மேற்குவங்க அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் கர்நாடகா 23 தங்கப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஒடிஷா 20 தங்கப்பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தையும் ஜார்க்கண்ட் 12 தங்கப்பதக்கங்களுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. ராய்ப்பூரில் இன்று மாலை நடைபெறும் நிறைவு விழாவில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம், பிரபல கால்பந்து வீரர் பைச்சூங் பூட்டியா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர். 20 உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மாலத்தீவின் மாலேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 65 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்தது. 227 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா 16 161 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ஆசிய கோப்பை மூவர் கூடைப்பந்து போட்டியின் பிரதான சுற்றில் இந்தியா இன்று நியூசிலாந்து மற்றும் கத்தாரை எதிர்கொள்கிறது. சிங்கப்பூரில் இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய துணை பிரதமர் திரு டெனிஸ் மன்டுரோவுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய 5 உள்ள நிலையில் அங்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு போதுமான அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணுமாறு ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார். 20 தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.